ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம் பதம் 3-4 பாகம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ந ரூபம் மஷ்யேக ததோபலப்யதே நாந்தந்தோ ந சாதி ந ச சம்ப்ரதிஷ்டம் அஸ்வத்தம் ஏனம் சவிரோத மூலம் அசங்கசஸ்திரேன திருதேன சித்வா ந ரூபம் மஷ்யேக ததோபலப்யதே நாந்தந்தோ ந சாதி ந ச சம்ப்ரதிஷ்டம் அஸ்வத்தம் ஏனம் சவிரூத மூலம் அசங்கசஸ்திரேன திருதேன சித்வா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதிக்கு ஜெய். இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேறொன்றுள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அங்கே அத்தகு இடத்தை நாடி, அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். ஓம் ஞானதுமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாகய சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. நமா ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் யுதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் இப்போ அத்தியாயம் 15 பதம் 3-4 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் ஆலமரத்தினுடைய உதாரணத்தை குறிப்பிடுகின்றார். இதுபோன்ற ஆலமரம் எங்கேயும் காணப்படுவதில்லை இந்த பௌதிக உலகத்தில் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இதுபோன்று அப்படின்னா வேர்கள் மேலேயும் கிளைகள் கீழ் நோக்கியும் வளர்கின்ற மரத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் பகவான் இங்கே அந்த மரத்தை உதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடுகின்றார். இந்த மரம் பார்த்தோம் அப்படின்னா ஆலமரம் அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமான மரம், சாதாரண மரம் போல் இருக்காது. அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். சாதாரண மரம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேர் இருக்குது அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது, எப்படி விரிந்து இருக்கின்றது. ஆலமரம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு இடத்துல வேர் இருக்கும், அது வளரும் மரமாக, மரம் வளர்ந்துட்டு அதனுடைய கிளையிலிருந்து திரும்ப வந்து விழுது கீழே வரும். அது என்ன பண்ணும், கீழே வந்து திரும்ப மண்ணில் வந்து திரும்ப அது ஒரு பெரிய அது ஒரு மரம் மாதிரி ஆகிடும். அதுபோல் வந்து ஆலமரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வேர்கள் இருக்க மாதிரி இருக்கும், ஒரே ஒரு வேர் மட்டும் இருக்காது. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மரம் சேர்ந்து ஒரு மரமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் எப்படி வந்து அந்த ஆலமரம் படர்ந்து இருக்கிறது, எப்படி மாட்டிக்கொண்டு இருக்கின்றது, இந்த பல வேர்கள் இருக்கும் அதுவில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த ஆலமரம் எப்போவுமே வந்து விழவே விழாது. என்னதான் சூறாவளி காத்தே அடித்தாலும் இந்த ஆலமரம் மட்டும் விழவே விழாது கீழே. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஜோராக மாட்டிகிட்ருக்கோம் மண்ணுக்குள்ளே. அதனால் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் அந்த ஆலமரம் எங்கே தொடங்குகின்றது, எங்கே முடிகின்றது அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் எப்படி இந்த ஆலமரம் மாதிரி, ஆலமரத்துக்கு எப்படி பல வேர்கள் இருக்கின்றதோ, எப்படி மாட்டிக்கொண்டு இருக்கின்றதோ, அது எப்படி வந்து எங்கே தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு இருக்கிறதோ, அதுபோல் நம்மளுடைய இந்த ஆத்மாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் தொடக்கம் இல்லை முடிவும் இல்லாமல் இருக்கிறது. என்ன அப்படின்னா ஆசைகள் பற்றுதல்கள் எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது, எப்படி ஆலமரத்துக்கு பல வேர்கள் மாட்டிக்கொண்டு இருப்பதை போல நம்ம இந்த ஆத்மா என்ன பண்ணுகிறது அப்படின்னா பலவிதமான பற்றுதல்களின் காரணமாக, பலவிதமான ஆசைகளின் காரணமாக இந்த ஆலமரம் வேரில் மாட்டிக்கொண்டு இருப்பதை போல இந்த ஆத்மாவும் இந்த ஜட உலகில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றன அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த ஆலமரத்துக்கு இதை அசைக்க முடியாதோ அதுபோல் அந்த ஆத்மாவும் வந்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. எப்படி சூறாவளி காற்று அடித்தாலும் இந்த ஆலமரம் வந்து அசையாமல் இருக்கின்றதோ அதுபோல இந்த ஆத்மாவும் திடகார்த்தமாக பற்றுதலின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும் இந்த உலகத்தில் பந்தப்பட்டு இருக்கின்றான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார், இந்த பொருளூரில் இருந்த பொழுதிலும் ஒரு மனிதன் தேட வேண்டும், எப்படி இந்த உலகத்தை விட்டு எப்படி இந்த பந்தத்திலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறதை தேட வேண்டும் அப்படின்னு இங்கே சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். அதாவது எப்படி நம்ம இந்த தேடல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதையோ தேடுறோம், இது எங்கே இருக்கும் அது எங்கே இருக்கும், விலங்கினங்கள்லாம் என்ன தேடும் அப்படின்னா காலங்காத்தால எந்திரிச்சு உணவு எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தேடும். ஏன் அப்படின்னா நம்மளை போல் சேமித்து வைப்பதெல்லாம் கிடையாது. மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் மேலேயே மனுஷனுக்கு நம்பிக்கையே கிடையாது. நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்கின்றன. ரோட்டில் வந்து நம்ம சாலையில் ஒரு அரிசி மூட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்தந்த விலங்கினங்கள் வரும், கொஞ்சம் பறவை வரும், அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் ஆடு பூனை எது வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது போட்டு போயிடும். ஆனால் மனுஷன் வந்தால் என்ன பண்ணுவான், அரிசி மூட்டை அப்படியே தூக்கின்னு போயிடுவான். ஏன் அப்படின்னா நாளைக்கு வேணுமே அப்படின்ட்டு. ஒரே ஒரு ஜீவராசி மட்டும்தான் நாளைக்கு அப்படின்னு சேமித்து வைக்கிறது மனுஷ ராசி மட்டும்தான். ஆனால் விலங்கினங்களுக்கு கடவுள் மேலே பூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கி கொடுக்கின்ற கடவுள் சாப்பாடு நாளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு அந்த விலங்கினங்களுக்கு நன்றாக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் நம்பிக்கையே கிடையாது. நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் கடவுள் மேலே நமக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்சூரன்ஸு இப்போல்லாம் என்ன பண்ணுறான் இன்சூரன்ஸு, அதாவது 60 வயசுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ணுறது, பணம் நம்மளோட குழந்தை குட்டியெல்லாம் காப்பாற்றலன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பையன் காப்பாற்றுவானோ நம்ம பொண்ணு காப்பாற்றுவானோ இல்லை நம்மளே நம்மளால் காப்பாற்றிக்க முடியுமோ, என்னால் வேலை செய்யமோ வேலை செய்ய முடியாதோ, நம்ம பெட்லேயே படுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது, ஒரு இன்சூரன்ஸு போட்டு வச்சுட்டா பரவாயில்ல அது வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்ட்டு. அது காப்பாற்ற போகிறது கிடையாது, இருந்தாலும் என்ன பண்ணுறோம், இதை போடு அதை போடு அப்படின்ட்டு மனிதன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். அதுபோல் விலங்கினங்களுக்கு நன்றாக நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நமக்கு வந்து நம்பிக்கைங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் இங்கே சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், ஒரு மனிதன் வந்து தேட ஆரம்பிக்க வேண்டும். எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னோம் அப்படின்னா விலங்கினங்கள் காலையில் எழுந்திரிச்சு உணவை தேட ஆரம்பிக்கும். அதுபோல் நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா எங்கே பணம், இங்கே பணம், எங்கே இது, எங்கே அது அப்படின்னு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தேட வேண்டியது அது கிடையவே கிடையாது. தேடுற எதை தேடணுமோ அதை தேடணும் அப்படின்னா மித்ததெல்லாம் தானாக கிடைக்கும். எதை தேடணும் அப்படின்னா வந்து பகவானை பற்றி தேட வேண்டும், பகவானை பற்றி தேட வேண்டும், பகவானை பற்றி விசாரணம் செய்ய வேண்டும். அத்தத்தோ பிரம்ம ஜிக்யாசா, நான் யார், நான் ஏன் துன்பப்படுகின்றேன், இது போன்ற தேடல்களை நாம் தேடினோம் அப்படின்னா மித்த தேடல்கள் தானாக வந்து கிடைக்கும். சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார், நான் வந்து என்னோட அப்பாவுக்கு மகன், அதுபோல் எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் இருக்கார், அவருங்க தாத்தா, அவருக்கு தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அதுபோல் தேடிகிட்டே போனோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே பிரம்மா அப்படிங்கிறவர் ஒருத்தர் வருவார். அதாவது எல்லோருமே இன்றைக்கி எல்லாம் அடித்து கொள்கின்றார்கள், நான் வேற நீ வேற அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே தோன்றது ஒருத்தர்கிட்டருந்து தான். இப்போ வந்து ஒரு அப்பாவுக்கு 2 மகன்கள், அப்புறம் 2 மகன்கள் திருமணம் செய்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன ஆகும், அப்படியே மக்கள் தொகை பெருக ஆரம்பிக்கும். மக்கள் தொகை பெருக ஆரம்பிக்கும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தாத்தாவோட சொந்த பந்தங்கள்லாம் தெரியும். இப்போ தாத்தா இருக்காரு, தாத்தாவோட மகன்களை தெரியும், சித்தப்பா பெரியப்பா அப்படின்ட்டு அவங்களோட மகன்களும் நமக்கு தெரியும். அதே வந்து தாத்தாவுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அவங்களாம் வேற நம்மலாம் வேற அப்படின்னு நினைத்து கொள்வோம். ஆனால் வந்து தாத்தாவுக்கு வந்து அவரோட சொந்த பந்தங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வசுதெய்வ குடும்பகம், நம்ம எல்லோருமே ஒரே ஒரு குடும்பம் தான், வெவ்வேறு குடும்பம்லாம் கிடையவே கிடையாது, எல்லோருமே வந்து ஒரே ஒரு குடும்பம். அதுபோல் தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு நம்ம தேடிட்டே போனோம் அப்படின்னா பிரம்மா வருவார். அந்த பிரம்மாவை யார் படைத்தார் அப்படின்னா கர்ப்பதக்ஷாய விஷ்ணு அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார், படைத்திருக்கிறார். அப்போ பிரம்மாவுக்கு அப்பா யார் அப்படின்னா விஷ்ணு. அப்போ விஷ்ணு எங்கேருந்து வரார் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றுகின்றார். 3 விதமான விஷ்ணுக்கள் பகவானுடைய விரிவங்கமாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை குறிப்பிடுகின்றன. மகாவிஷ்ணு, கர்ப்பதக்ஷா விஷ்ணு, சீரோதக்ஷா விஷ்ணு அப்படின்னு மூன்று விஷ்ணுக்கள் பகவானிடமிருந்து பின்னா பிரகிருதி அதுபோல பிரிகின்றார்கள் இந்த உலகத்தை பராமரிப்பதற்காக. அதுபோல இந்த தேடல் எங்கே முடிவடைகின்றன அப்படின்னா, கர்ப்பதக்ஷா விஷ்ணு எங்கிருந்து வர்றார் யார் அப்படின்னா பகவானுடைய விரிவங்கம். அப்ப அதை எதைப்படி கண்டு அதை எப்போ நம்ம கண்டுபிடிக்கின்றோமோ அப்போதான் நம்மளுடைய தேடல் முடிவு அடைகின்றன. அப்படி தேடி அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து இது எப்படி தேட முடியும் அப்படின்னா பக்தர்களுடைய சங்கத்தின் மூலியமாக. எது போன்ற பக்தர்கள் அப்படின்னா, யாருக்கு ஞானம் இருக்கின்றதோ பகவானுடைய பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள், அவர்களுக்கு ஞானம் இருக்கின்றதோ அந்த ஞானம் இருக்கின்ற பக்தர்களிடமிருந்து நாம் சங்கம் வைத்து கொள்ளும் பொழுது, அவர்களிடமிருந்து ஞானத்தை பெறும் பொழுது நாம் இந்த தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். அதுக்கப்புறம் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, இந்த ஆலமரத்தை எப்படி கத்தி எடுத்து வெட்ட வேண்டும், எப்படி வெட்ட வேண்டும் அப்படின்னா எல்லா வேர்களையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுபோல நம்மளும் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிற கத்தியால இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறான், அவன் கத்தி எடுத்து குத்துறான், அது வந்து பொய். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஞானம் அப்படிங்கிற கத்தியால இந்த ஆலமரத்தை வந்து, ஆலமரத்தை கத்தியால் வெட்டுவதை போல நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஞானம் அப்படிங்கிற கத்தியால இதெல்லாத்தையும் இந்த பந்தங்கள் எல்லாம் வெட்டும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம உண்மை எது பொய் எது அப்படின்னு நன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆலமரம் வந்து வெட்டினதுக்கு அப்புறம் கீழே விழுகிறதோ அதுபோல இந்த ஆத்மாவை என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இந்த சம்சாரத்திலிருந்து பறந்து விடுகின்றது. எப்படி நம்ம முன்னாடியே ஒரு தடவை உதாரணம் கொடுத்திருப்பதை போல, எப்படி ஒரு பலூன் இருக்கு அப்படின்னா அதை ஊதி, இல்லைனா ஒரு பட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டத்தை என்ன பண்ணால், நம்ம வந்து நல்லா பெரிய கயிறை விட்டுட்டு கீழே வந்து ஆணி அடித்து கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அது அப்படியே பறந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ அந்த வந்து நூலை கத்திரிச்சு விட்டோமோ அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டம் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும், பலூனை வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் இந்த ஆத்மாவும் இந்த சம்சாரத்தில் இருக்கிற பந்தத்தை, ஏன் இந்த பந்தத்தில் இருக்கிறது அப்படின்னா உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியாமல் இந்த ஆத்மா தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஞானம் அப்படிங்கிற கத்தியால வெட்டும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா வந்து பறந்து போகின்றது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இன்னும் பல கருத்துக்களை இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார், அதை நம்ம நாளை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.